ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. சௌந்தர்ய லகரி 65வது ஸ்லோகம். தேவியின் நிர்மால்ய மகிமை. இந்த ஸ்லோகத்தில் ஆதிசங்கர் பகவத்பாதர் ஸ்காந்த புராணத்திலிருந்து ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டுறார். அதில் சுப்பிரமணியர், தேவேந்திரன், மகாவிஷ்ணு அவா எல்லாருமே அந்த மேற்கோள் காட்டக்கூடிய விஷயங்களில் அடங்குறா. இதில் சண்டிகேஸ்வரர், சிவபெருமான் இவாளுடைய தாத்பரியங்களும் இதில் வந்து அடங்கியிருக்கிறதா ஆதிசங்கர் பகவத்பாதர் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஆனால் அம்பாளோட மகிமையை சொல்கிறதுக்கு இவாளுடைய விஷயங்களையும் அதில் புகுத்தி ரொம்ப அழகாக இதில் வந்து ஆதிசங்கர பகவத்பாதர் வர்ணனை பண்ணுறார். அவருடைய தாத்பரியம் என்ன அப்படின்னாக்க, சூரபத்மன், தாரகாசுரன், சிம்மபத்ரன் அப்படிங்கிற அசுரர்கள்லாம் இந்திரன் முதலான தேவர்களுக்கு எப்பொழுது பார்த்தாலும் தொல்லைகள் கொடுத்துட்டே வரா, அதை நிவர்த்தி செய்யணும் அப்படின்னு தேவர்கள்லாம் வழிகிறா. அவள் சண்முக பெருமானை அணுகி தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து தேவசேனைக்கு நாயகனாக சுப்பிரமணியரை பட்டாபிஷம் செய்கிறா. அந்த பட்டாபிஷம் செஞ்ச உடனே முருகன்ட்ட எல்லாரும் வேண்டுகோள் வைக்கிறா, இந்த மாதிரி அந்த அசுரர்களை வந்து ஜெயிச்சு இந்த இந்திரன் முதலான தேவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை சௌக்கியத்தை கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறா. இந்த கதை வந்து ஸ்கந்த மகாபுராணத்தில் ரொம்ப பிரசித்தமானது. இந்த மாதிரி சுப்பிரமணியரை பற்றி அந்த ஸ்கந்த மகாபுராணத்தில் ரொம்ப விமர்சையாக சொல்கிறார். சண்முக பெருமானும் தேவசேனாபதி அப்படிங்கிற பதவியை ஏற்றுண்டு, பிறகு சூரபத்மா அப்படி முதலிய அசுரர்களை வந்து போரில் ஜெயிக்கிறதுக்காக விளைகிறார். அதுக்கு முன்னாடி தன்னுடைய தாயான லோகமாதாவான பரதேவதையிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு போகிறார். அம்பாளை பிரார்த்திக்கிறார். அம்பாலும் குமாரசுவாமியை ஆசீர்வதித்து அவருக்கு சக்தி அப்படிங்கிற ஒரு ஆயுதம், அதாவது வேல்னு சொல்லுவோம், அந்த ஆயுதத்தை அவர்கிட்ட கொடுக்குறா. குமாரசுவாமியும் ஜெயந்திபுரம் அப்படிங்கிற ஸ்தலத்தை சேனைகளுக்கு பிரதானமாக, ஜெயந்திபுரம் அப்படிங்கிறது திருச்செந்தூர், அந்த இடத்துல தன்னுடைய சேனைகளை எல்லாம் திரட்டி கொண்டு அங்கே விஷ்ணு முதலான பிரதான தேவதைகள், அவளுடைய சேனைகள், இந்திரனுடைய சேனைகள் இவா எல்லாரும் சேர்ந்துட்டு அந்த சூரபத்மனோட மகா யுத்தம் புரியுதா. சூரபத்மன் அந்த கடலுக்கு நடுவில் மகேந்திரபுரி அப்படின்னு ஒரு ஊரில் ஒரு தீவில் அவன் இருக்கான். அந்த இடத்துல போய் மகா யுத்தம் புரிஞ்சு அவனை ஜெயிக்கிறார். சூரபத்மன், தாராசுரன், சிம்மபக்திரன் முதலான அசுரர்கள் வந்து அந்த போரில் கொல்லப்படுறார். அந்த ஜெயந்தியை கொண்டாடுறதுக்கு முருகப்பெருமான், தேவேந்திரன், மகாவிஷ்ணு எல்லாரும் சேர்ந்துட்டு அவள் பரதேவதையான அம்பாளை பார்க்கறதுக்கு எல்லாரும் கிளம்பி வரா அந்த வெற்றியை சொல்கிறதுக்கு. அதை வரும்பொழுது அவர்கள் வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக போருக்கு போயிட்டு வரும்போது தலையில் உள்ள தலப்பாகையை கழட்டி கையில் வச்சுட்டு, ஆனால் கவசங்கள்லாம் எதையும் கழட்டாமல் அவன் வந்து அந்த ராஜ தோரணியிலே வந்து அந்த சபைக்கு வரா அம்பாளை வந்து பார்க்கறதுக்கு. குமாரசாமி முதலானவர்கள் வந்து தாயாருடைய சந்ததிக்கு சென்று அம்பாளை நமஸ்கரிக்கிறார். அம்பாளை நமஸ்காரம் பண்ணிவிட்டு அம்பாள்கிட்ட எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறா. தாயே, உன்னுடைய அருளால் சூரபத்மன் முதலான அவர்களை ஜெயித்து விட்டேன் என்று ஜெய வார்த்தைகளை உத்கோஷிக்கிறார்கள் அந்த மூன்று பேரும். இந்த சந்தர்ப்பத்தில் அம்பாளும் காமேஸ்வரனுக்கு நைவேத்தியம் செஞ்சு சண்டிகேஸ்வருக்கு பாகம் போக தன்னிடம் வந்த மிகுதியை தானும் பூஜித்து தாம்பூல தாரணம் செய்து கொண்டிருந்தாள். அந்த மாதிரி இவாள்லாம் வந்து அம்பாள்கிட்ட ஜெயகோஷம் பண்ணும்போது தன்னுடைய வெற்றியை பறைசாற்றும் போது அம்பாளுக்கு சிவனுடைய சன்னதியிலேருந்து சிவபெருமான் காமேஸ்வரன்ட்டேந்து பிரசாதம் வருது. அந்த பிரசாதம் அப்படிங்கிறது சண்டிகேஸ்வருக்கு ஒரு முதல் பாகமாக, சிவனுடைய எந்த பிரசாதமாக இருந்தாலும் சண்டிகேஸ்வருக்கு அதில் ஒரு முதல் பகுதி வழங்கப்படும். அதற்கப்புறம்தான் வந்து சிவபெருமானே அதை சீகரிப்பார். அதுக்கப்புறமா தான் மற்ற எல்லாருமே அந்த பிரசாதத்தை கிரகிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சாஸ்திர பிரமாணம். அது அந்த பிரமாணப்படி சண்டிகேஸ்வரர் வந்து ஒரு பாகத்தை சீகரித்தப்புறம் சிவபெருமான் அதை வந்து கிரகித்து அதில் உள்ள மீதம் உள்ளதை அம்பாளுக்கு நைவேத்தியம் பிரசாதம் அனுப்புகிறார். அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு அம்பாள் தாம்பூலம் தரிச்சுன்னு உட்காந்துருக்கலாம். அந்த மாதிரி சமயத்தில் சுப்பிரமணியன், தேவாதி தேவர்கள், இந்திரன், மகாவிஷ்ணு எல்லாரும் அந்த சபையை நோக்கி வரா. அப்போது இந்த வெற்றி கோஷத்தை அம்பாள்கிட்ட சொல்கிறா. சந்திரனை போல் மிகவும் வெளுப்பான பச்சை கற்பூர துண்டுகளோடு தன் பற்களால் கடிக்கப்பட்ட திவ்ய கற்பூர தாம்பூலத்தை குமாரசாமி முதலானவர்களுக்கு பரம அனுகிரகத்துடன் அதை உமிழ்ந்து எடுத்து கொள்ளும்படி அம்பாள் வந்து ஆசீர்வதிக்கிறாளாம். அம்பாளுடைய அந்த சாப்பிட்டு அவள் போட வாயில் தரிசிக்கக்கூடிய அந்த தாம்பூலம் அவ்வளவு சிறந்தது. அதனுடைய எச்சம் மீதி தான், அதாவது நிர்மாலினியம் சொல்லுவோம், அந்த மீதி தான் குமாரசாமி தேவர்கள் தேவேந்திரன் மகாவிஷ்ணு முதலானவர்களுக்கு கிடைக்கிறது. குமாரசாமி முதல தேவர்கள் எல்லாருமே அதை எடுத்து நன்றாக மென்று பூஜித்து பரமானந்த பக்தர்களாகவும் சகலவிதமான சக்தியோடு கூடியவர்களாகவும் ஆனார்களாம். அந்த அம்பாளுடைய நிர்மாலித்திய சாப்பிட்டதுக்கே அவளுக்கு அந்த போரில் போர் புரிஞ்ச பிறகு ஏற்பட்ட அந்த களைப்பெல்லாம் அவளுக்கு போயிடுதான். அவ்வளவு மறுபடியும் புத்துணர்ச்சி ஆனாலாம். அந்த காரணத்தினால விசேஷமாக குமாரசாமி ஞான பண்டிதனார் ஆனாராம். அதாவது அம்பாளுடைய அந்த நிர்மாலயத்தை அம்பாள் கடித்து உமிழ்ந்த அந்த வெற்றிலையை எடுத்து சாப்பிட்டதுனாலேயே அவர் ஞான பண்டிதனாராகவும் ஆனாராம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் ஆதிசங்கர பகவத் ரொம்ப அழகாக சொல்கிறார். இப்படி தேவியை உபாசிக்கக்கூடியவர்களுக்கு தேவியினுடைய அனுகிரகத்தால் சகல வித்யா பாரங்கத்தர்களாக ஆவார்கள் அப்படின்னு அதையும் இந்த ஸ்லோகத்தில் முன்வைக்கிறார். நாமளும் இந்த ஸ்லோகத்தை அதே மாதிரி அனுசரித்து பாராயணம் செய்வோம். அம்பாளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகவும் நினைக்கிறேன். ராதாகிருஷ்ணன்.